வேண்டுவதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் கரிய செய்கிறவர். நாங்கள் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். உம்முடைய பொறுப்பு தான் நிறைவேறும், உம்முடைய நோக்கம்தான் சபையில நிறைவேறும், எங்கள் வாழ்விலே உம்முடைய நோக்கம்தான் நிறைவேறும், உம்முடைய விருப்பம் தான் நிறைவேறும், உம்முடைய பாதை தான் எங்களுடைய பாதையா. இயேசுவே எங்களை உம்முடைய பாதையிலே, உம்முடைய வெளிச்சத்திலே, உம்முடைய ஆவியினால் எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் பல பல பாராக்கிறோம். ஆவியினாலே ஆகும் என்று வாக்களை எங்களை நடத்தும். கர்த்தாவே பேசு, அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் சொன்னது போல் அந்த வார்த்தைகளை வசனங்களை கேட்கிற ஒரு பக்குவமில்லை இருந்து தேங்கு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் கிடந்தார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு பயபக்தி உண்டாவதாக. தேவனுடைய செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்போம். பிலிப்பிருக்கிறது நிருபம் முதலாவது அதிகாரம். பிலிப்பிருக்கிறது நிருபம் முதலாவது அதிகாரம் 23 வசனத்தை நாம் வாசிக்கப்போம். பிலிப்பிருக்க நிருபம் முதலாவது அதிகாரம் 23 வசனம். யா கோயத்,
ஏனெனில் இவ்விரண்டு நாளும் நான் நெருக்கப்படுகிறேன், உலகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும்.
திரும்பப்படிய,
ஏனெனில் இவ்விரண்டு நாளும் நான் நெருக்கப்படுகிறேன், உலகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு.
தேகத்தை விட்டு பிரிந்து, இந்த சர்வத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். அப்படி இருந்து நாம் சரீரத்திலே தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்விலே அவருடைய இருதயத்திலே ஒரு பெரிய ஆசை இருந்தது. அது பெரிய தேவனுடைய மனிதனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஆசை இருந்தது. அது என்னவென்றால் கிறிஸ்துவுடனே கூட இருக்கணும், இயேசுவோட கூட இருக்கணும். இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த போதும் அவர் கிறிஸ்துவோடு தான் வாழ்ந்தார். ஆனால் இங்கே அவர் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவோட கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. வாட் தி மீனிங் பை தட், அதன் அர்த்தம் தான் என்ன? அவர் என்றைக்கு இயேசு அவரை சந்தித்தாரோ, தபஸ்கு போற வீதியிலே அன்றில் இருந்து அவருடைய மரண பரியந்தம் அவர் இயேசுவோடு தான் இருந்தாரு, கிறிஸ்துவோடு தான் வாழ்ந்தார். ஆனால் இங்க சொல்லுறாரு, கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. தட் இஸ் சார் இன் இஸ் ஹார்ட். இதை கவனிங்க, கிறிஸ்துவோடு கூட இருக்க ஆசை உண்டு. அப்படி கிறிஸ்துவோடு கூட இருக்கவனுமாக இருந்தால் இந்த தேகத்தை விட்டு நான் பிரியணும், இந்த சரீரத்தை விட்டு இந்த தேகத்தை விட்டு நான் பிரிந்தால்தான் அவரோடு கூட நான் இருக்கலாம். ஆகவே அவரோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. ஆனால் இந்த சரீரத்தை விட்டு நான் போகாமல் இருக்கிறது உங்களுக்கு அவசியம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். எனக்கு அறிமானவர்களே, அவர் இந்த பூமியிலே இருந்தபோது கிறிஸ்துவோடு தான் வாழ்ந்தார். ஆனால் இந்த பூமியிலே அவர் விசுவாச கண்களினால் இயேசுவோடு கூட வாழ்ந்து இயேசுவை தரிசித்து இயேசுவோடு வாழ்ந்தார். ஆனால் இயேசுவை முகமுகமாக பார்க்க வேண்டுமாக இருந்தார் அப்போஸ்தலனாகிய பவுல். கிறிஸ்து இயேசுவை தான் பிரசங்கிக்கிற அந்த ஆண்டவரை முகமுகமாக பார்த்து அவரை தரிசித்து அவரோடு வாழ வேண்டுமாக இருந்தால் அவர் அந்த சரீரத்தை விட்டு அந்த தேகத்தை விட்டு நீங்கி ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் அந்த சரீரத்தை விட்டு விலகி மகிமையின் சரீரத்துக்குள்ள பிரவேசித்துதான் மகிமையின் தேவனை தரிசிக்க முடியும் என்பதை அவர் ஏற்கனவே அறிந்திருந்தபடியால் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு என்று தன்னுடைய ஆசையை விருப்பத்தை வெளிப்படுத்தினார். இந்த சாயங்கால வேளையிலே நான் கூட பேராசைகளும் பேராபத்துகளும் என்கின்ற தலைப்பிலே நான் தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய செய்தியை உங்களோடு பேசலாம் சொல்லி நான் விரும்புகிறேன். பேராசைகளும் பேராபத்துகளும் என்கின்ற தலைப்பிலே ஐ வுட் லைக் டு ஷேர் த வேர்ட். இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் கவனிப்போம், சிந்திப்போம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனம் நான் படிப்போம், அதே பிலிப்பர் நிருபத்தில் ஐ திங்க் மூன்றாம் அதிகாரம் நினைக்கிறேன். அதே பிலிப்பர் நிருபம் மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் சீக்கிரம் படிக்க.
அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ,
கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ
அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி
ஆசையாய் தொடருகிறேன். கிறிஸ்து கவனிங்க வசனத்தை, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் ரீச் பண்ண அந்த கோலை, அந்த இலக்க ஆண்டவர் எனக்கு நியமித்த அந்த இலக்கை நான் அடைவதற்கு, அதை பிடித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்கிறேன், ஆசையாய் அதை நோக்கி தொடர்கிறேன். ஆண்டவர் இயேசு எனக்கு நியமித்த அந்த இலக்கை நான் அடைவது எனக்கு சுகமாக அல்ல, இலகுவாக அல்ல. ஆண்டவர் இயேசுவினாலே எனக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த இலக்கை நான் அடைவதற்கு பல போராட்டங்களை நான் சந்திக்கிறேன், பல நெருக்கங்களை சந்திக்கிறேன். பல இடங்களிலே கல்லறி உண்டார், அவர் பல இடங்களிலே மரித்து போனார் என்று சொல்லி எண்ணப்பட்டிருக்கிறது. பசி, பட்டினி, வேதனை, கடுமையான கட்டுப்பிரயாணம், கல்லு கையிலே அகப்பட்டு சகோதரர்கள் வந்த மோசங்கள், பற்பல மோசங்களால் பல வேதனைகள், பல நெருக்கடிகள், பல கஷ்டங்கள், பல உபத்திரவங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் அனுபவித்தாலும் அவர் சொல்றாரு, நான் ஆசையாய் தொடர்கிறேன். என் வாழ்விலே கர்த்தருடைய ராஜ்யத்தின் நிமித்தம், தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தம் பற்பல பாடுகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் என்னை இடைமறித்தாலும் ஆண்டவர் எனக்கென்று நியமித்த அந்த இலக்கை நான் அடைவதற்கு ஆசையாய் தொடர்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். எனக்கு அறிவானவரே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்விலே ஒரு நோக்கம் இருந்தது. அது என்னவென்றால், ஆண்டவர் தனக்கு நியமித்த அந்த இலக்கை நான் சென்றடைய வேண்டும் சொல்லி. எனக்கு அறிமானவர்களே, இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஆசைகள் என்ன? சி எ மேன் இஸ் எ கிரேட் மேன் ஆஃப் காட். ஒரு பெரிய தேவ மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற ஆசை எழுப்பாருக்கு, நித்தியத்துக்கு அடுத்த ஆசைகள், தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த ஆசைகள், அழியாத அசைவில்லாத தேவோட ராஜ்யத்துக்கு அடுத்த ஆசைகள் அவனுக்குள்ள கொழுந்து விடுவார். ஆகவே இந்த சாயங்கால வேளை நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், என்னையும் சேர்த்து, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஆசை என்ன? What is the desire in your heart right now, who are sitting here right now? இங்கே உட்கார்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய தேவனுடைய ஜனங்களாகிய உங்களை நான் பார்த்து கேட்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் உனக்குள்ள இருக்கிற ஆசைதான் என்ன? God knows everything. நம்மத்தில் இருக்கிற தேவாதி தேவனுக்கு நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், விருப்பங்கள், ஆசைகள், வாஞ்சைகள், திட்டங்கள், நோக்கங்கள் அனைத்தும் அற்புதமான வெளிச்சம் என்பது மறுப்பதற்கோ மறைப்பதற்கோ இல்லவே இல்லை. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஆசை என்ன? ஏன் நான் அப்படி கேட்கிறேன், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஆசைகள் தான் நம்ம டைரக்ட் பண்ணுது. உலகத்தில் பாருங்க, அவனவனுக்குள்ள இருக்கிற ஆசைகள் விருப்பங்களை நிறைவேற்ற அவனவன் எதையெல்லாமோ செய்கிறான், எங்கெல்லாமோ போகிறான், எப்படியெல்லாமோ டிரைவ் பண்ணி பார்க்கிறான். எனக்குள்ள இருக்கிற விருப்பத்தை, எனக்குள்ள இருக்கிற ஆசையை நான் நிறைவேற்றணும். அது சரியோ, அது பிழையோ, அது நல்லதோ, அது கெட்டதோ, அதை பற்றி பிரச்சனை இல்லை, அதை யார் இன்றைக்கு சிந்திக்கிறான். ஆனால் எனக்குள்ள இருக்கிற விருப்பம், எனக்குள்ள இருக்கிற ஆசையை நான் நிறைவேற்றணும். இன்றைய வாலிப சமுதாயம் ஆசைகள் என்கின்ற அலைகளின் மேலே தொங்குகின்ற ஒரு படகு போல இருக்கிறது. வெளிச்சம் இல்லையா? என் மனதின் விருப்பத்தை நிறைவேற்ற நான் வாழுகிறேன், என் இருதயத்தில் இருக்கிற ஆசைகளை நிறைவேற்ற நான் ஜீவிக்கிறேன் என்று கொக்கரிக்கிற அநேகரை நாம் வெளியிலே பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளாகிய உன்னுடைய இருதயத்திலே, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஆசை வாஞ்சை விருப்பம் என்ன என்று ஆண்டவர் உனக்கு பக்கத்தில் நின்று கேட்டா வாடியா கோயில் சரி இந்த கேள்வியை உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்டா நாம் என்ன சொல்லுவோம்? God knows heaven. அழியாத அசைவில்லாத தேவனுடைய ராஜ்யத்தில் பிள்ளைகளாய் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளிலே இருதயங்களிலே இருக்கிற ஆசைகள் தான் என்ன, விருப்பங்கள் தான் என்ன, அவைகளை நிறைவேற்ற நாம் பாடுபட்டு அவைகளை நிறைவேற்ற நாம் பிரயாசப்பட்டு சாவதற்காகவா ஆண்டவர் இவ்வளவு கிரியத்தை கொடுத்து நம்மை ரட்சித்தார், நம்மை மீட்டார், நமக்கு மறுவாழ்வு தந்தார், தன்னுடைய ஆவியை கொடுத்தார்? ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லாருக்குமே சில ஆசைகள் இருக்கத்தான். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய உனக்குள்ளையும் எனக்குள்ளையும் இருக்கிற ஆசைகள் என்ன என்பது நாம் சிந்தித்து சீவுக்கு பார்க்க வேண்டியது அவசியம். நமக்குள்ள இருக்கிற விபரீதமான ஆசைகளுக்கு நாம் இடம் கொடுப்பமாக இருந்தால் நாம் வழிதப்பி போறதை எவரும் தடுக்கவே முடியாது. உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிற விபரீதமான தவறான ஆசைகளுக்கு நாம் இடம் கொடுப்பமாக இருந்தால் நாம் வழிதப்பி போறதை எவராலும் தடுக்க முடியாது. அன்னொரு தகப்பன் இருந்தார், அவருக்கு ரெண்டு குமார். இளையவனுக்குள்ள ஒரு நாள் விபரீதமான ஒரு ஆசை வந்தது. என்ன? என் தகப்பனத்திலே நான் போவேன், என்னுடைய ஆஸ்தியை எனக்கு பிரித்துதா என்று கேட்பேன், அந்த ஆஸ்தியை அந்த பணங்களை எல்லாம் நான் சேர்த்துக்கொண்டு எனக்கு என்னோடு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு என்னோடு இருக்கிற நண்பர்களோடு இந்த உலகத்துக்குள்ளே போய் கட்டுப்பாடு இல்லாமல் எனக்கு கொண்டோடு இல்லாமல் என் மனதில் இருக்கிற விருப்பப்படி எனக்குள்ள இருக்கிற ஆசைகள் எல்லாம் நான் நிறைவேற்றணும், அப்பாவோடு இருந்தால் தகப்பனோடு இருந்தால் இந்த வாலிப வயதிலே எனக்குள்ள இருக்கிற விருப்பங்களை ஆசைகளை நிறைவேற்ற முடியாது, ஆகவே ஒன்று செய்வேன், என் தகப்பனை விட்டு நான் தூரமாய் போவேன், துன்மார்க்கமாக வாழ்ந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை, எனக்குள்ள இருக்கிற விருப்பங்களை எனக்குள்ள இருக்கிற ஆசைகளை நான் நிறைவேற்றணும், அவைகளை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அந்த வாலிபனுக்குள்ளே வந்தபடியால் டைரக்டாக தகப்பிடத்திலே போனான். ஆஸ்தியை பிரித்துத்தான் கேட்டார். தகப்பன் வருந்தினார், வேறு வழி இல்லை, பிரித்து கொடுத்தாரு, எடுத்தான் ஆஸ்திகளை, போனான், துன்மார்க்கோடு சேர்ந்து துன்மார்க்கமாக ஜீவித்து அதன் முடிவை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோமே. என்ன கருமானங்களே, நமக்குள்ளே இருக்கிற விபரீதமான ஆசைகள் நம்மை தேவனை விட்டு தவறான வழிக்கு கொண்டு போகும் என்று சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்லுவேன். ஆகவே இந்த சாயங்கால வேளையிலே தேவனை ஆராதித்து தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற உட்கார்ந்திருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்லுகிற ஒரு காரியம், உனக்குள்ளே இருக்கிற உனக்குள்ள குடிகொண்டிருக்கிற உன் இருதயத்தில் இருக்கிற ஆசைகளை விருப்பங்களை சற்று நீ சீர்தூக்கி பார்க்கணும், நீ நிதானித்து பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு சிலரோட குறிப்பாக பேசுகிற தேவ ஆவணங்களை குறிப்பாக பேச என்பதை ஐ நோய் இருதயத்தில் இருக்கிற விருப்பங்களும் ஆசைகளும் மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் சந்தர்ப்பங்கள் வரும்போது, சூழ்நிலைகள் வரும்போது அவைகள் வெளிப்படுகிறது. ஆனால் இருதயத்தில் இருக்கிற விருப்பங்களும் ஆசைகளும் மற்றவர்களுக்கு தெரியாலும் நமக்கு பக்கத்தில் இருக்கிறது தெரியாவிட்டாலும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தேவன் ஒருவர் அறிந்திருக்க அந்த அறிவு தெளிவு நமக்குள்ள இருக்க வேண்டியது அத்தியாவசியம் இல்லையா? நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற ஆசைகள் நம்மை விழுங்காதபடி ஜாக்கிரதையாக இருப்போம். என கருமானவர்களே, இந்த வேதத்தில் பல மனிதர்களை நாம் பார்க்கக்கூடியதாரு, விபரீதமான ஆசைகளுக்கு இடம் கொடுத்து தேவ வழிகளை விட்டு விலகி முடிவு பரிதாபமாக இருக்கதை நாம் பார்க்கக்கூடியதார். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட பற்பல ஆசைகள் தங்களுடைய வாழ்விலே வந்தாலும் தேவனுக்கென்று வைராக்கியமாக வாழ்ந்து ஆண்டவருக்கென்று உண்மையாக ஜீவித்து அப்படிப்பட்ட விபரீதமான ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவருக்கென்று உத்தமமாக ஜீவித்த பற்பல தேவ மனிதர்களையும் இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நமக்கு முன்பாக எத்தனையோ பரிசுத்த ஆண்கள் இப்படிப்பட்ட வலைகளிலே வீழ்ந்து விடாதபடி, இப்படிப்பட்ட பிசாசின் வஞ்சனைகளிலே சிக்கி விடாதபடி, தங்களை தவறான ஆசைகளுக்கு தாரை வாத்து விடாதபடி, ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக உத்தமமாக ஜீவித்து தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்து தேவனுடைய பிரசன்னத்திலே தேவ சமூகத்திலே பிரவேசித்திருக்கார்கள். ஆகவேதான் இந்த வார்த்தைகளை தேவ ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். கவனி, ஹலோ, டோட்டல் அட்டன்ஷன். மனிதன் பிறந்து அழிந்ததெல்லாம் ஆசையால். உலக சரித்திரங்களை எடுத்து சீர்தூக்கி திரும்பி பார்த்தால் எத்தனையோ அதிகார பிறப்புகள் பற்பல நாடுகளை, பற்பல தேசங்களை, பற்பல நேஷன்களை, பற்பல ஜாதிகளை தங்களுடைய அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வரும் என்ற அதிகார விருப்பம், அதிகார ஆசை அவர்களுக்குள்ளே ஏற்பட்டதால் பற்பல நாடுகளை அழித்தார்கள், பல நேஷன் பல ஜாதிகளை அழித்தார்கள், பலரை கொண்டு குவித்து தங்கள் ஆசையை நிறைவேற்றினார்கள், சிலர் நிறைவேற்றாமலே போய்விட்டார். ஆகவே என்ன கருமையானவர்களே, மனிதன் பிறந்து அழிந்ததெல்லாம் ஆசைகள். ஆனாலும் இந்த சாயங்கால வேளையிலே 4 முக்கியமான ஆசைகள் நம்மை கெடுக்கக்கூடிய, நம்மை தேவனை விட்டு திருப்பக்கூடிய, தேவ வழிகளை நாம் அறியாமல் தவறான வழிகளிலே போகக்கூடிய 4 விதமான ஆசைகளை வேதத்தில் இருந்து அது உங்களுக்கு முன்பாக வைத்து அவைகளிலே சிலர் சிக்கிக்கொண்டு அதன் விளைவாக ஏற்பட்ட காரியங்களையும் நாம் சீர்தூக்கி பார்த்து நாமும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி இருக்கவும் அந்த வலைகளிலே, அந்த வஞ்சக பிசாசின் வலைகளிலே வீழ்ந்துவிடாதபடி நம்மை காத்துக்கொள்ளவும் தேவன் நமக்கு அனுப்ப போற வார்த்தைகளை கருத்தாய் கவனாய் கேட்க நம்முடைய இருதயத்தை திறந்து வைப்போம். கவனி, 4 விதமான ஆசைகள் மனிதனை ஆட்டி படைக்கிறது அதிகமாக. இதுல ரட்சிக்கப்பட்டவர்களும் தேவனை அறிந்தவர்களும் தேவனோடு நெருங்கி வாழ்பவர்களுக்கும் கூட இப்படிப்பட்ட சோதனைகள் வாரத்துக்கு இடம் உண்டு, வாய்ப்பு உண்டு. ஆகவேதான் இதை நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் நாமத்துக்கு பயமட்டார். 4 விதமான ஆசைகள், அதை நான் முதலே சொல்லிவிடட்டும், பிற்பாடு நான் அவைகளை விளங்கப்படுத்த முயற்சிக்கிறேன். ஆண்டவர் நாமத்துக்கு பயமட்டார். நம்பர் 1, முதலாவது ஆசை என்ன தெரியுமா? ஹலோ, முதலாவது விபரீதமான ஆசை பொருளாசை. எந்த ஆசைங்க? பொருள் ஆசை. 2வது விபரீதமான ஆசை என்ன தெரியுமா? பண ஆசை. பண ஆசை. நம்பர் 3, பெண்ணாசை. நம்பர் 4, உலக ஆசை. பொதுவாக மனுஷர்கள் எல்லாரும் இந்த 4 விதமான ஆசைகளுக்குள்ளதான் சிக்கி தங்கள வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷியே, இவைகளை விட்டு ஓடி சுத்த இருதயத்தோடு கத்தரை தொழுதுகோடு சேர்ந்து கொண்டு இந்த சாயங்கால வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாடு. சோ, முதலாவது பொருளாசை. இந்த பொருளாசையை குறித்து வேதத்திலே நாம் அதிகமாக இடங்களில் நாம் பார்க்கிறோம். பொருளாசை, இவனை கவனிங்க, இந்த பொருளாசையும் விக்கிரக ஆராதனைக்கு சரியாது. ஆண்டவர் விக்கிரக ஆராதனை அறிவிருக்கிறார், விக்கிரகங்களை கும்பிட வேண்டாம் என்று சொல்லி திட்டம் தெளிவாக பேசியிருக்கிறார். ஆண்டவருக்கு சோத்திரம், ரட்சிக்கப்பட்ட நாம் விக்கிரகங்களை கும்பிடுறதில்லை. ஆண்டவர் நாமத்துமா சொரூபங்களை கும்பிடுறதில்லை, சிலைகளை கும்பிடுறதில்லை. ஆனால் விக்கிரக ஆராதனைக்கு சரியான பொருள் ஆசை நமக்குள்ளே இருக்கிறது இருக்கிறது. இந்த பொருள் ஆசை எப்பொழுதும் வெளியில தெரியாது, ஆனா டைமுக்கு டைம் அதை நாம் கண்டுபிடிக்க முடியும். தேவன் அறிவார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமூண்டாடு. அவை பொருள் ஆசை உள்ளவர்கள், பொருள் ஆசை உள்ளவர்கள் தேவனை பிரியப்படுத்தவோ தேவனை மகிமைப்படுத்தவோ முடியாது. அவர்கள் அந்த வலையிலே சிக்கி விட்டார்கள் என்றால் அவர்களை இலகுவாக வெளியிலே கொண்டு வரது கூடாத காரியமாக இருக்கிறது. இந்த வேதத்திலே சிலர் அப்படிப்பட்ட பொருளாசைகளுக்குள்ளே சிக்கி அதனால ஏற்பட்ட விளைவுகளை இந்த வேதம் விவரிக்கிறது பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்கிறது. ஆகவே என கருமானவர்களே, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இப்படி நான் வேதத்தில் இருந்து சில வசனங்களை நாம் பார்க்கும் இதை குறித்து ஆண்டவர் வேதம் என்ன நமக்கு போதிக்கிறது என்பதை குறித்து நாம் பார்ப்போமே. இப்ப படிங்க எபேசியர் 5:5.
விவசாரக்காரனாவது, அசுத்தனாவது, சித்திராராதனை காரணாவது, பொருள் ஆசை காரணாவது, தன்னுடைய ராஜ்யமாகிய
கிறிஸ்து
விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிராராதனை காரணாகிய
விக்கிரக ஆராதனை காரணாகிய பொருளாசை போட்டிருந்தீங்க. விக்கிரக ஆராதனை காரணமாகிய பொருளாசை. சோ பொருளாசை விக்கிரக ஆராதனைக்கு சரி. ஹலோ, இது சத்தியம். நாம் ஏற்றுக்கொள்ளும், மனதார் இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம், இல்லாத விட்டுருவோம். நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாத படியால் தேவனுடைய வசனம் பொய்யாகாது. கருதப்பட்ட வார்த்தைகள் ஒரு காலம் பொய்யாகாது. ஆகவே பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனைக்கு சரியாக இருக்கிறது. எப்படியாய் விக்கிரக ஆராதனை தேவன் அருவருக்கிறாரோ அதுபோல பொருள் ஆசையும் ஆண்டவர் அருவருக்கிறார். இப்ப என்ன கவனிங்க, நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழுவதற்கு பல பொருட்கள் அவசியம் என்பது உண்மை, நிதர்சனம். அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பொருளாசை பாவம் இருக்கபடியால நாம வீட்டில் இருக்க பொருள் எல்லாத்தையும் அள்ளிக்கொண்டு வெளியில போறோம், கொளுத்தோனும் கொளுத்து எறிக்கட்டும் மட்டும் அர்த்தம் இல்லை. வட்ட பைபிள் சேஸ் அந்த பொருட்கள் மேலே நம்முடைய இருக்கத்தை நாம வச்சிடக்கூடாது. அவைகள் தான் என்ற ஒரு நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. இல்ல, தேவன் நம்முடைய இருதயத்தை பகுத்து பார்க்கிறோம் என்பதை நாம் மறக்க கூடாது. இன்னைக்கு அநேகர் இந்த பொருள் ஆசைக்குள்ளே சிக்குண்டு கிடக்கிறார்கள். ஆகவேதான் தேவனுடைய வசனம் அவர்களுக்குள்ள போகுதில்லை. நான் சொல்ற கவனிங்க, எவருடைய இருதயத்தில் பொருளாசை இருக்கிறதோ, எவர்களுக்குள்ளே பொருளாசை குறிகொண்டிருக்கிறதோ, அவர்களுக்குள்ள தேவனுடைய வசனம் கிரிய செய்யாது. அதற்கு ஆதாரம் என்ன படிங்க, நான் சொல்ற வசனத்தை பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:14.
இவைகளை எல்லாம் பொருளாசை காரராகிய பரிசேயர் கேட்டு அவரை பரிகாசம்
பண்ணினார்கள். உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால கூடாதுன்னு சொல்லி இயேசு சொல்றாரு. அடுத்த வசனம் சொல்றது, இவைகளை எல்லாம் பொருளாசை காரராகிய பரிசேயர் கேட்டு என்ன செய்தாலும் ஆண்டவரை பரிகாசம் பண்ணிட்டார். இப்ப பாத்தீங்களா, அப்ப தேவனுடைய வார்த்தையை யார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? பொருளாசைக்காரர்கள். ஆண்டவர் இயேசு பேசின வார்த்தைகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய இருதயத்தை இந்த உலகத்தின் பொருட்கள் நிரப்புகிறபடியால் ஆண்டவர் இயேசு டைரக்டாக தன்னுடைய வார்த்தையை பேசின போதும் அவருடைய இரும்பு இருதயங்களுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி பொருளாசை அவர்களுக்குள்ளே குடிகொண்டிருக்கிறது. இந்த சாயங்கால வேளையில நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், யார் யார் இருதயங்களிலே இந்த பொருளாசை குடிகொண்டிருக்கிறதோ அவர்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இறங்கவோ, அவர்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை கிரிய செய்யவோ, அவர்களுக்குள்ளே தேவனுடைய வசனம் வல்லமையான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கோ கூடாமல் போய்விடும். என்ன கரிமானவர்களே, இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம்? சில போதனைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், சில தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் சில வார்த்தைகளை நாம் புறக்கணித்து விடுகிறோம், சில வசனங்களையும் சில வார்த்தைகளையும் நாம் விட்டு விடுகிறோம். ஏனென்றால் நாம் அதை அதில் இருந்து மனம் திரும்ப விரும்ப இல்லை, அதை விட்டுவிட நமக்கு இஷ்டம் இல்லை. ஆகவே சில தேவனுடைய வார்த்தைகளை நாம் விட்டு விடுகிறோம், சில வார்த்தைகளை மாத்திரம் நாம் பிடித்துக் கொள்கிறோம். ஆகவேதான் நீங்க சொல்லப்படுறது, இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயர் கேட்டு ஆண்டவரை பரியாசம் பண்ணார்கள். என்ன கருமானவர்களே, என்ன கருமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள், அழியாத தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நாம் எத்தனையோ பொருட்களை, நிறைய பொருட்களை நம்முடைய வீடுகளிலே வைத்திருக்கிறோம். நமக்கு இன்னும் ஏராளமான பொருட்கள் தேவையாக்கிறது ஒன்றும் பாவம் இல்லை. ஆனா ஒன்று நிச்சயம், நீ இந்த பூமியை விட்டு கடந்து போகும் போது ஒரு துண்டையும் துணியையும் கூட கொண்டு போக மாட்டாய் என்பது சத்தியம் என்று நான் உனக்கு சத்தியத்துப்படி சொன்னேன். பொருளாசை பயங்கரமான ஒரு பாவம். தேவசம அங்க ஒரு மனிதர் இருந்தார், மிகப்பெரிய ஒரு தீக்கு தரிசி எலிசா, அவரோடு கூட இருந்து அவர் மூலமாக ஆய்வு செய்த அற்புதங்களை கண்ணார பார்த்த ஒரு மனிதர். தேவன் ஒருவர் உண்டு என்று அவன் அறிந்திருந்தான். தேவனுடைய அற்புதங்கள் தீக்கிரசி மூலமாக லிட்டரலாக நடைபெறுவதை அவன் கண்டுகொண்டிருந்தான். அவருடைய பெயர் கேயாஸ். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை கண்டுகொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது, ஒரு சமயம் வந்தது. இவன் ஊழியக்காரனே இருக்கிறான், தேவ மனுஷனோடய இருக்கிறான், அவனோட இருந்து புசிக்கிறான், அவன் கைகளுக்கு தண்ணி வாக்குறான், அவன் சொல்ற தேவ வார்த்தைகளை கேட்கிறான், அவன் செய்யற அற்புதங்களை பார்க்கிறான். இவை எல்லாவற்றையும் பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருந்தும் அவனுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கையில் அவனுக்குள்ள வேறு சிந்தை இருந்தது. அதை ஒரு கட்டம் வரும்பொழுதுதான் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்தது. எனக்கு அறிமானவர்களே, நாகமான் என்கின்ற ஒரு மனிதன் பணத்தையும் பொருளையும் கொண்டு வந்த போது எலிசா அதை ஏற்றுக்கொள்ள விட்டான். இதை பார்த்துக் கொண்டிருந்த மிஸ்டர் கேயாசிக்குள்ள ஒரு போராட்டம், நம்ம ஐயாவுக்கு பிழைக்க தெரியாது, நம்ம தீக்கதரிசிக்கு வாழ தெரியாது, டாமலா போன வலிய வருகிறது, வீடு தறி வருகிற இவ்வளவு பொருட்களை இந்த மனுஷன் இழந்து விட்டதுன்னு சொல்லி அவருடைய இருதயம் சஞ்சலப்பட்டு, வேண்டாம் என்று தீக்கதரிசி அனுப்பிவிட்ட பொருட்களை இந்த மனிதன், வேண்டாம் என்று அகற்றிவிட்ட அந்த பொருட்களை இந்த மனிதன் தேடி நாடி ஓடுகிறார். பின்னால் ஓடி போய் அந்த நாகமான இடைமுறித்து, இப்பொழுதுதான் தீக்கதரிசி புத்திரருக்கு வந்திருக்கிறார்கள், நீ வச்சிருக்க பொருட்கள் அந்த பொருட்களை எனக்கு கொஞ்சம் கொடு என்று சொல்லி அதை வாங்கி கொண்டு வந்து தீக்கதரிசிக்கு தெரியாம ஒழித்து வைத்து விட்டார். கேட்கிறார், மிஸ்டர் கேயாசிய, நீங்க எங்கே போய் வந்தாய், எங்கே போய் வந்தாய், நான் உடம்புல போய் சொன்னார். நடந்தது என்ன? நல்லா இருந்தோம், நல்லா இருந்தோம், நல்லா இருந்தோம், திடீரென குஷ்டரோகியாயிற்று. பாருங்க, பொருளாசையின் விளைவு எங்க போறது? இப்ப அவனுக்கு பொருள் இருந்த என்ன, அதை அனுபவிக்கிறதுக்கு சுகம் இல்லையே. கேஆசி நமக்கு ஒரு எச்சரிக்கை. நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம், விசுவாசித்திருக்கிறோம், மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், தேவ ஆவியோட அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தேவனுடைய சபையிலே அங்கமாய் அவயவங்களாக இருக்கிறோம். ஆனாலும் நமக்குள்ள இப்படிப்பட்ட பல சிக்கல்கள், இப்படிப்பட்ட பல போராட்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, உண்டு, உண்டு. பொருள் ஆசை தேவனை நெருங்க விடாது, ஆண்டவரை கிட்டி செய்ய மிகப்பெரிய தடையாக. அரபு விசுவாசியே, ஒருவேளை நீ வளர வேண்டிய அளவுக்கு வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, தடை என்ன என்பதை நான் உனக்கு சொல்றேன் சொல்றேன். பொருள் ஆசை தேவனை நெருங்க விடாது. காலமெல்லாம் நாம் பொருட்களை சேர்க்கிறதிலும், காலமெல்லாம் பொருட்களை சேர்க்க விரும்புகிற எண்ணத்திலும் வாழ்ந்து கடைசியாக ஒரு நாள் கண்களை மூடி என்ன செய்ய போறோம், எப்படி ஆண்டவரை சந்திக்க போறோம், எப்படி நியாய தீர்ப்பில் நிற்க போறோம், எப்படி ஆண்டவரை பார்க்க போறோம், என்ன சொல்ல போகிறோம், இவைகளை குறித்து நமக்கு கவலை இல்லையா, இதை குறித்து நமக்கு பயம் இல்லையா, இதை குறித்து நமக்கு எண்ணம் இல்லையா? அவவிசுவாசிகள், ஆண்டவர் இயேசுவை அறியாதவர்கள் அப்படி வாழ்கிறார். இப்ப நாமும் அப்படிப்பட்ட ஒரு வேஷத்துக்குள்ள போயிடக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு வஞ்சனைக்குள்ள போயிடக்கூடாது. நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ தேவனுடைய ஜனம், தேவ ஆவியை பெற்றவன், ஆண்டவுடைய நாமத்தின் மகிமைக்காக, தேவனுடைய நாமத்தின் மகிமையின் புகழ்ச்சிக்காக தேவன் இந்த உலகத்தில் இருந்து வேறு பிரித்திருக்காரு, பிரித்தெடுத்திருக்கிறாரு. ஆகவே இப்படிப்பட்ட குப்பைகளும் கூலங்களுடைய இருதயங்களையும் நிரப்பாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தேவசுகுமன் அங்க ஒரு பெண் இருந்தார், அவள் ரெண்டு குமாரதிகள், செல்வம் பொருள் எல்லாம் நிறைய இருந்தது. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், லோத்தை பார்த்து இந்த இடத்தை விட்டு ஓடிப்போம், ஜீவன் தப்ப ஓடிப்போம், சமபூமியில் எங்கும் இல்லாது பின்னிட்டு திரும்பி பார்க்க. சரியா, நாலு பேர் ஓடுத்துற ஓடுனவர் அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கலாம் போயிட்டு. நாலு பேர் ஃபேமிலி ரன்னிங் இஸ் கோயிங் ஆன். நடந்தது என்ன? வேதத்தை படித்தவங்களுக்கு தெரியும் நடந்தது என்ன. பின்னிட்டு திரும்பி பாராதே என்று சொன்னார். ஆனால் அவ்வளோ தேவனுடைய வார்த்தையை நம்பாம ஆண்டவுடைய வார்த்தையை மீறி பின்னிட்டு திரும்பி பார்த்தார். உப்பு தூணாளான் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இயேசு 16:32 சொன்னார். அவளுக்குள்ளே இருந்த பொருள் ஆசைகள், தான் விட்டு வந்த பொருட்கள் மேலே இருந்த அலாதி பிரியம், தான் சேர்த்து வைத்த, தான் இத்தனை ஆண்டுகளாக சேர்த்து வைத்த அத்தனை பொருட்களையும் ஒரு நொடி பொருட்களை எல்லாப்பட்டு விட்டுவிட்டு ஓடுகிறோமே என்கின்ற அவளுக்குள்ளே இருந்த பெரிய ஒரு அங்கலாய்ப்பு, பொருட்கள் மேலே இருந்த பெரிய பிடிப்பு, இந்த உலக பொருட்கள் மேல இருந்த பெரிய பற்று, இந்த பொருட்கள் மேலே இருந்த பெரிய பாசம் தேவனுடைய வார்த்தையை மீற வைத்திருக்கிறது. ஆகவேதான் சொல்லுகிறேன், எவர்களுக்குள்ளே பொருளாசை அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டார். கேட்பார்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்பார்கள், ஆனால் லோத்தின் மனுவை போல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். ஏனென்றால் அவருடைய உள்ளங்களை பொருளாசி நிரப்பி பட்டே மினிமின் அவங்க தேவனை நம்புவார். இயேசுவ நீதான் ஆண்டவர் என்று சொல்லுவார்கள். இட் இஸ் ட்ரூ. ஆனால் உள்ளத்திலோ பொருளாசை கொடிகள். படி 119 சங்கீதம் 36 வசனத்தை படிக்க சீக்கிரமா. 119 சங்கீதம் 36 வசனம்.
என் இருதயம் பொருளாதே சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும்.
திருப்பப்படி,
என் இருதயம் பொருளாதே சாராமல்.
ஒரு தேவ மனுஷன் விண்ணப்பம் பண்றான் பாருங்க, ஒரு தேவ மனுஷன் விண்ணப்பம் பண்றான் பாருங்க.
ஏனென்றால்
பொருளாசையை என் இருதயம் சார்ந்தால் கர்த்தாவே உம்முடைய சாட்சிகளை உம்முடைய வார்த்தைகளை கை கொள்ள முடியாது என்பதை அறிந்திருந்த தேவ மனுஷன் பிராங்காக ஓப்பனாக ஆண்டவரிடத்தில் மண்டாடுகிறார். விண்ணப்ப ஆண்டவரே என் இருதயம் பொருளாசையை சாராதபடி காத்துக் கொள்ளுங்க. Nobody can say, நாம் ஒருவரும் சொல்ல முடியாது எனக்குள்ள பொருள் ஆசையே எல்லாம் அப்படி. அப்படி உன் மனதில் நீ சொல்லுவாய் இருந்தால் உனக்கு ஒரு நேரம் வரும், அப்பொழுது ஒரு நிலம் உனக்கு தரேன். ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பற்பல பொருட்கள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இன்றைய நவீன உலகத்தின் கண்டுபிடிப்புகள் நம்முடைய கண்களை கவருகிறது, நம்முடைய இருதயத்தை இழுக்கிறது, ஈர்க்கிறது. ஆகவே நாமும் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம், ஒரு ஆசை நம்முடைய இருதயத்துக்குள்ள வரும்போது நம்மிடத்திலே குறிப்பிட்ட சில பொருட்களை வாங்குவதற்கும் வைத்திருக்கிறதுக்கும் திராணி இல்லாவிட்டாலும் அவைகளை வைத்திருக்க வேண்டுமே, அவைகளை வாங்க வேண்டுமே என்கின்ற ஒரு ஆசை நமக்குள்ளே குடிகொள்றபடியால் அவைகளை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும், எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்பதற்கு ஏதோ ஒரு விதத்திலே நாம் துடிக்கிறோம், ஏதோ ஒரு விதத்திலே நாம் வழி தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா தேவராட்சியத்தில் என்னங்கெல்லாம் காட்ட விடுறோம், ஆண்டு ஒரு நம்புறோம், ஆனால் ராஜ்யத்துக்கு இருந்த சிந்தனைகள் நமக்குள்ள இல்லை. இது உலகத்தின் காரியங்கள், உலக பொருட்களை குறித்த எண்ணங்கள், கவலைகள், இந்த உலகத்து பொருட்களை குறித்த கவலைகள் அதிகமாக நமக்கு என்னிடத்துல, அது இல்லையே இது இல்லையே, இந்த பாரு அவங்க போட்டிருக்கிற அந்த கோல்டு தங்க செயின் மாதிரி எங்கிட்ட இல்லையே, அவங்க வச்சிருக்கிற இவ்வளவு காப்புகள் எங்கிட்ட இல்லையே, அவங்க வச்சிருக்க மாதிரி இப்ப வர நவீன சாரிகள் நம்மகிட்ட இல்லையே, அவங்க வச்சிருக்கிற மாதிரி அப்படி கார் நம்மகிட்ட இல்லையே, அவங்க வச்சிருக்கிற வீடு மாதிரி நம்மகிட்ட இல்லையே. இப்படியெல்லாம் நம்ம வழியில சொல்ல மாட்டோம், காட்டிக்கொள்ள மாட்டோம். ஆனா நம்முடைய இருதயத்தில் எல்லாம் பதுங்கிக்கல. God knows everything. இந்த பொருளாசைகள் நமக்குள்ள இருக்கப்படியா தான் தேவோட வசனத்தில் நமக்கு விருப்பம் இல்லை. எப்பே முடியும் என்று இருக்கிறோம். நம்பர் டூ படிங்க, ஒன்று திமுத்தையோ ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம். ஒன்று திமுத்தையோ ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம். எல்லா தீமைக்கும் வேற எதுங்க? பண ஆசை. நம்பினால் நம்புங்கள், நம்பட்டால் விடுங்க. ஐ ஸ்பீக் த ட்ரூத். ஹலோ, பண ஆசை எல்லா தீமைக்கும், எல்லா தீமைக்கும் பண ஆசை என்னவா இருக்கும்? வேற இருக்குது. சிலர் அதை இச்சிட்டு படி,
சிலர் அதை இச்சிட்டு
விசுவாசத்தை விட்டு வழுகி
அநேக வேதனைகளாலே தங்களை
தங்களை தாங்களே அநேக வேதனைகளாலே ஊடுருவ குத்திக் கொண்டார்கள். நீயும் தேவோட மனுஷனை இவங்களை விட்டு ஓடு. எப்படி இருக்கு? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது மட்டுமில்ல, அநேகர் அதை அதை இச்சிட்டு விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளாலே தங்களை தாங்களே ஊடுருவ குத்திக் கொண்டார்கள். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது? விசுவாசிகளை குறித்து. ஆகவே விசுவாசிகளுக்குள்ளே பண ஆசை குடிகொள்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு உண்டு உண்டு. என்ன கேளுங்க, வேற ஏதாவது சப்ஜெக்ட் பேசிருக்கலாமே, பார்த்துட்டு ஏன் நினைக்கிறீங்க? பணம் நம்மகிட்ட இல்லாவிட்டாலும் பண ஆசை நமக்குள்ள இருக்குது. ஆபிரகாம் பொன்னும் வெள்ளி உள்ள சீமானாக இருந்தான், ஆனால் அவன் தன் இருதயத்தை அதன் மேல வைக்கவில்லை என்று வேதம் சொல்லுது. ஆபிரகாம் பொன்னும் வெள்ளி உள்ள சீமானா இருந்திருக்கிறான், பெரிய பணக்காரன், ஆனால் அதன் மேல அவன் தன் இருதயத்தை வைக்கல. இதை அறிந்த தேவன் அவனிடத்துல போய் உன் பொன்னையும் வெள்ளியையும் எனக்கு காணிக்கையா கொண்டு வா என்று சொல்லி கேட்கல. அதன் மேல ஆபிரகாமுக்கு புரியும் இல்லை என்று அறிந்திருந்த தேவன் உன் ஏக குமாரன் உன் ஏக சுதனை எனக்கு கூட வா என்று சொல்லி அவனிடத்துல போய் கேட்டார். பார், ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எதில அதிகப்பட்டு வச்சிருக்கிறோமோ அதுல நமக்கு ஒரு சோதனை வாரத்துக்கு இடம் வருகுதானே. அதனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன கவனிங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் பேரா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, சில மரங்களை வெட்டி விடுங்க, கொஞ்ச நாளை அப்புறம் பார்த்தா அது திரும்பி துடிக்கும். மரத்தை வெட்டி விட்டாலும் கொஞ்ச நாளை அப்புறம் என்ன நடக்கு? அது துடித்து விடுது. அப்ப அந்த மரம் இனிமே துளுக்காமலே இருக்கப்படும். அருந்தா ஒன்று செய்யணும், அதுல ஆணி வேறு, அதுல வேறு என்ன செய்யணும்? பிடுங்கணும். ஐயா, நமக்குள்ள பிடுங்க வேண்டிய வேர்கள் சில இருக்குது. நாம அவ்வப்போது சில சில காரியங்களை வெட்டினாலும் அது சில நேரங்களை துளுக்குது, சில கிணங்களை பூத்து காயும் காய்க்குது. என்ன காரியமானவர்களே, வெட்ட வேணாம். அவர்களை நாம் என்ன செய்யணும்? வேரோடு புடுங்கி ஆகப்படும். நமக்குள்ள இருக்கிற தீய ஆசைகள், கெட்ட ஆசைகள், தேவனுக்கு பிரியமில்லாத விருப்பங்கள், விபரீத ஆசைகளை நாம் வேரோட புடுங்காவிட்டால் அவைகள் ஒரு நாளைக்கு நம்மை மேற்கொள்ளும். நாம் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக மாறுவதற்கு ஏது உண்டாகும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப படி, ஒரு மனிதர் இருந்தார், அதை கொஞ்சம் படிச்ச நல்லது இல்லையா? மத்த 26 அதிகாரம் சீக்கிரம் வாங்க. மத்த 26 அதிகாரம் 15 படிக்க, 26 15.
நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன்.
நான் அவரை உங்களுக்கு காட்டி
கொடுக்கிறேன்.
இயேசுவை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். நீங்க தேடுகிற இயேசுவை நான் காட்டி கொடுக்கிறேன். இயேசுவை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்தா எனக்கு என்ன கொடுப்பீங்க? உடனே அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்களா, 30 வெள்ளிக்காசு எனக்கு தாரவா. இப்படி சொன்ன உடனே அவனுடைய அவன் அக்ரிபடி தான் உடன்படிக்கைகளும் வந்தார். எஸ், நான் இயேசுவை காட்டி கொடுக்கிறேன். இப்ப 30 வெள்ளி காசை கையில கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு போறா போறா என்னத்துக்கு போறா? இயேசுவை காட்டி கொடுக்கிறதுக்காக. அப்ப பண ஆசை மற்றவர்களை காட்டி கொடுக்கவும் தயங்காது என்பதை நாம் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கிறதுல. என கருமானவர்களே, 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை யூதாசு காட்டி கொடுத்தார். காசின் மேலே பணத்தின் மேலே யூதாசுக்கு இருந்த பிரியம், யூதாசுக்கு இருந்த ஆசை அந்த சூழ்நிலை வந்தபோது வெளிப்படுத்து பாரு. இயேசுவோடு இருந்தான். ஆண்டவர் இயேசு அவனை தெரிந்து கொண்டார். அற்புதங்களை பார்த்தான். ஜீவ வார்த்தைகளை கேட்டான். இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிந்திருந்தான். ஆனாலும் அவனுக்குள்ளே இருந்த தகாத ஆசை ஒரு நாள் வெளிப்பட்டது. பணத்தின் மேலே காசின் மேலே அவனுக்கு இருந்த ஆசை ஒரு நாள் வந்து வெளிப்பட்டது. இயேசுவை காட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல, தேவை எனக்கு 30 வெள்ளி காசு சொல்லி ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்து 30 வெள்ளி காசை பெற்றுக் கொண்டார் சொல்லிப்பார். ஆனால் ஒரு இரு நாட்கள் கழிந்தது, அவருடைய மனசாட்சி அவருக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பித்தது. ஐயோ, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி அவருடைய மனசாட்சி அவனை வாதிக்க, அவனுடைய மனசாட்சி அவனை நெருக்க 30 வெள்ளி காசை தூக்கினான். ஐயோ, இந்த காசுக்காக, இந்த காசு மேல வச்ச ஆசையினாலதானே நான் இயேசுவை காட்டி கொடுத்தேன். குற்றம் அவனுக்கு நல்லா தெரியும், இயேசு குற்றம் மட்டவர்கள், அவனுக்கு நல்லா தெரியும் இயேசு பாவம் இல்லாதவன். ஆனாலும் காசு மேல பணத்து மேல இருந்த ஆசையினால் கேட்டின் மகன் கெட்டு போய்விட்டான். தூக்கினான் காசை. ஐயோ வேண்டாம், இது குற்றப்பட்ட ரத்தத்துக்காக நான் வாங்கின காசு கொண்டு ஓடினான். அந்த பையை கொண்டு ஓடினான். இடத்துல வாங்கினானோ அவடத்துல, ஐயோ எனக்கு இந்த காசு வேண்டாம், குற்றப்பட்ட ரத்தத்தை காட்டி கொடுத்தேன். இது உன்பாடு பாப்பா. உழைவு என்ன? காசை தூக்கி எறிஞ்சிட்டு மனசாட்சி பாதிக்க முடியாமல் தற்கொலை செய்தான். ஹலோ, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இன்றைக்கும் பலர் தங்கள் மனசாட்சியினாலே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கார். இங்க இருக்கிற உங்கள ஒரு சிலரும் உங்கள் மனசாட்சி உங்களை பாதிக்கலாம். நான் உனக்கு சொல்றேன், நம்முடைய மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை கழுவமாக இருந்தால் கொறை திறகட்ட மனசாட்சியை நமக்கு தர வல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிந்தன பரிசுத்த ரத்தமே. ஆகவே நம்முடைய மனசாட்சி சுத்தமாக இருக்கணுமாக இருந்தால், கரையற்றதாக இருக்கணுமாக இருந்தால், பிழையற்றதாக இருக்கணுமாக இருந்தால், அது தெளிவாக இருக்கணுமாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சித்த கிரியைகள் அற நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்க நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போமே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்க வல்லமுள்ளதாக இருக்குது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. ஆகவே யூதாசுக்குள்ள இருந்த பண ஆசை, காசு ஆசை இயேசுவை காட்டி கொடுக்கிற அளவுக்கு வந்தது. வீட்டில் அந்த பண ஆசையினாலே அவன் தற்கொலை செய்து கொண்டான் சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அறிமுகங்களே, வேண்டாம் பண ஆசை. என்ன கவனிங்க, இருக்கிறது போதாது, இருக்கிற காசு போதாது, போதாது 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 போதாதுன்னு சொல்லி காசிலேயே கண்ணை வச்சு, பணத்திலேயே மனதை வச்சு, அதிலேயே இருதயத்தை வச்சு வாழ்ந்து 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 ஒரு நாளைக்கு செத்து போய் பிற்பாடு ஆண்டவருக்கு முன்பாக நாம நிற்கும் போது என்னத்தை சொல்ல போறோம்? அங்க ஒரு மனிதன் இருந்தான், அவன் ஒரு ஐஸ்வர்யவான், அனுதினமும் சந்தர்ப்பமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் அவர் உடுப்பு போட்டான், ஒவ்வொரு நாளும் நல்ல சாப்பாடு, நல்ல கார், நல்ல வீடு, நல்ல பங்களா, வேலைக்கார, ஒன்றுக்கும் பஞ்சம் இல்லை, ஒன்றுக்கும் குறைவில்லை, இல்லை என்று சொல்றதுக்கு அவனத்தில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் இருந்தது, எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். ஆனால் 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 ஒரு நாள் வந்தது, மரணம் அவனை அழைத்தது, செத்து போயிட்டான், செத்து போயிட்டான், செத்து போயிட்டான். இப்ப எங்க போற? டைரக்டாக பாதாளத்துக்கு போற. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை அனுபவித்து தன்னை சிரித்த தேவனை மறந்து வாழ்ந்த ஒரு மனிதனுடைய முடிவு பாதாளம். இந்த உலகத்தின் செல்வம் கடவுளை காணாதபடி நம்முடைய கண்களை குருடாக்க கூடாது. இந்த உலகத்தின் பணம், இந்த உலகத்தின் பணத்தில் இருக்கிற பற்று, பாசம் நம்மை தேவனை நெருங்காதபடி நம்மை தடை செய்யக்கூடாது. எட்டாம் அதிகாரம் அப்போஸ்தலன் நடவடிக்கை நாம் பார்க்கிறோம். பிலிப்பு ஒரு பட்டணத்தில் போய் அற்புதங்களை செய்கிறார். அங்கு ஒரு அநேக மனம் திரும்புகிறார்கள், ஒரு மந்திரவாதியும் மனம் திரும்புகிறார். பிற்பாடு மிஸ்டர் பீட்டர் போறார் அந்த இடத்துல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காக்க ஜெபிக்கிறது. அவர் போய் கைகளை வைத்து அங்கு இருந்த விசுவாசிகளுக்காக ஜெபித்த போது அவர்கள் பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக் கொண்டதையும் அந்நிய பாஷைகளை பேசுவதையும் தேவனை புகழ்வதையும் அங்கு இருந்த அந்த சீமன் என்கிற மந்திரவாதி பார்த்துட்டு இருந்தார். உடனே என்ன செய்தா, பேதுரு போய், மிஸ்டர் பீட்டர் நான் ஒரு காரியம் சொல்றேன். என்னப்பா? நான் உனக்கு பணம் தாரேன், நான் உனக்கு காசு ஒதுக்குறேன், நான் உனக்கு காசு ஒதுக்குறேன், உனக்குள்ள இருக்கிற வரத்தை எனக்கு கொடுக்க, நானும் அவர் மேல கைகளை வைக்கிறேனோ அவர்களும் இந்த வரத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாய், உனக்குள்ள இருக்கிற அந்த வரத்தை எனக்கும் தருவாயோ, நான் உனக்கு காசு கொடுக்கிறேன். அவன் தான் தேவ மனுஷன் ஆயிடுதே. தேவனை பணிகிறவன் பணத்துக்கு பணிய மாட்டானே. ஆகவே அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, உன் பணம் உன்னோடு நாசமாய் போய்கிற. ஒருவேளை நான் உங்களை பார்த்து யாரையாவது இப்படி சொல்லிட்டா, அச்சோ பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, நாசமாய் போகக்கூடாது சொல்லிட்டார். உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போகக்கூடாது. ஏனென்றால் பணத்தினால வரத்தை சம்பாதிக்கலாம் என்று நினைத்த உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக சரியில்லாம இருக்குது. ஆகவே கஷ்டப்பான பிச்சிலும் கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக நான் காண்கிறேன் என்று சொன்ன போது பயந்துட்டான், நடுங்கிட்டான். பாரு, இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார்கள், பணத்தினாலே எல்லாம் செய்யலாம், பணம் இருந்தால் போதுவடா, பணம் பத்து செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும், பணம் இல்லாதவன் பணம் காசேதான் கடவுடா அப்பப்பா எத்தனை காரியங்கள்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. பாரு, காசு இருந்தால் சரி எல்லாம் செஞ்சிடலாம்னு சொல்லி இன்றைக்கு பல சொல்றதை நம்முடைய காதுகள் கேட்கத்தான் செய்கிறது. இந்த பணத்துக்காக இன்றைக்கு உலகம் பாங்கி அடிக்குது. இந்த பணத்தை பெருக்கிறதுக்காக மனுஷன் எது எதெல்லாம் செய்கிறான், எது எதெல்லாம் வரியலை தேடுறான், தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை தேடுறான், தேவனுக்கு பிரியமான விதத்திலே அதை சேர்க்க பார்க்கிறார், குவிக்க பார்க்கிறார். ஆனால் வந்த பைபிள் சேஸ் சொல்றது, பிரசங்கி புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படியா சொல்றது, பணப்பிரியன் பணத்தினால திருப்தியாவது இல்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால திருப்தியாவது இல்லை, இதுவும் மாய் என்று சொல்லி. 80 வயசு நிரம்பின ஒரு மனிதனும் நரம்புகள் வேலை செய்யும் நிறுத்தாலும் எலும்புகள் சரியாக இடைபடாவிட்டாலும் 80 வயசிலும் அவன் வேலை செய்ய ரிட்டையர் ஆகினால என்னடா என் பார பிள்ளைகளுக்கு சேர்க்கிறேன் அப்படின்றான். இந்த பண ஆசைக்கு பலியானவர்கள் ஒன்றா ரெண்டா? நான் உலகத்துக்கு பேசல, உங்களுக்கு எனக்கு பேசுறேன், எனக்கு சேர்த்துக்கேன். தேவன் நம்முடைய இருதயங்களை அறிவார். ஹலோ, தேவன் நம்முடைய இருதயங்களை அறிவார், ஆண்டவன் நம்முடைய இருதயங்களை அறிவார். நாம் பணத்தை பணிகிறோமா, தேவனை பணிகிறோமா? நாம் ஆண்டவரை சேவிக்கிறோமா, பணத்தை சேவிக்கிறோமா? கத்தரை சேவிக்கிறோமா, பணத்தை சேவிக்கிறோமா? God knows everything in our heart, our thoughts.
தேவராட்சியத்துக்கு பயன்பட வேண்டிய பணங்கள் வங்கிகளில முடங்கி கிடக்கிறபடியா? ஏதோ ஒரு இடத்துல கேட்டார் பாஸ்டர், வேன் வாங்கல, அதுடையப்பா கிரெடிட் என்று கட்டி முடியல, எப்படி வாங்குறது? நான் சொல்றேன் கேளுங்க, ஒரு நாளைக்கு நாம பஞ்சில வச்சிருக்கிறதெல்லாம் அப்படி கிறிஸ்துக்கு சொந்தமா? எல்லாம் அவன் மயமாகும், எல்லாம் அந்த கிறிஸ்து மயமாகும், எல்லாம் அவன் மயமாகும். கையாளுவான், கையில் எடுத்துக்கொள்வான். நம்பினா நம்புங்க, நம்பாட்டோம். ஒருவேளை நீங்க உள்ளத்து சொல்றீங்களோ, அந்தி கிறிஸ்து எப்ப வரப்போறா, இப்ப நீ அனுபவி ராஜா அனுபவி, அவர் வருவாரு, அவர் வரும்போது எல்லாம் வெளியாகும். ஆண்டவருடைய நாபத்துக்கு ஸ்தோத்திரம். பணத்துக்கு அடிமையாக, யுவர் மேன் ஆஃப் காட், யுவர் வுமன், நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய மனுஷன். இந்த பணத்துக்காக உன்னை இருதயத்தை தாரவாக்க நினைந்திரு. தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி என்பதை நாம் இழந்திருக்கூடாது. God knows our heart. அவர் ஆண்டு சொன்னார், உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழிய செய்ய உங்களை கூடாது. ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ன செய்வது தெரியுமோ? You cannot save both God and money. உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது தமிழ் சொல்லப்படுற ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுவது தேவனுக்கும் பணத்திற்கும் ஒரே நேரத்தில் நீங்க ஊழியம் செய்ய முடியாது. ரியல் மீனிங். இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவரும் வேணும், காசு வேணும். தேவன் அறிவார். பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாக இருக்கும். நம்முடைய இருதயங்களிலே குடிகொண்டிருக்கிற பண ஆசையின் வேர்களை ஆண்டவர் பிடுங்க இந்த நாளிலே கர்த்தர் நமக்குள்ள ஒரு கிரியை நடத்திப்பார். அடுத்த தெரியுமா? இப்ப படிங்க நம்பர் 3 உபயோகமா போவோம். இந்த சிட்டியில படிங்க 1 ராஜாக்கள் 11 அதிகாரம் முதலாவது வசனம். 1 ராஜாக்களின் புத்தகம் 11 அதிகாரம். முதலாவது கேஆசிய பார்த்தோம், அடுத்தது யூதாச பார்த்தோம், இப்ப அடுத்தது வர போற 1 ராஜாக்களின் புத்தகம் 11 அதிகாரம் முதலாம் வசனம் படி.
ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை
என்ன
வச்சான?
யாரு ராஜா? அவ யாரு? ஞானவான். அவர் ஞானவெல்லாம் கெட்டு போயிடுது பாரு, பெற்று போட்டார். அந்நிய ஸ்திரீகளுக்கு அந்நிய ஸ்திரீகள் நீங்க சேர்த்துக் கொள்ள கூடாது என்று தேவன் கொடுத்த கட்டளையை மீறினார். தவறான ஆசைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிய முடியாதபடி நம்மை தடை செய்வது தெளிவாக நாம் இங்கு பார்க்கிறோமே. ஐயா, உன்னுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட அந்நிய ஸ்திரீகள் குறுக்கிடலாம், தகாத உறவுகள் உன்னை தடுத்து நிறுத்தலாம். நீ தேவனுடைய மனுஷன், தேவ ஆவியை பெற்று நீ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு வளையாதபடி ஆண்டவருடைய கிருபை உன்னையும் என்னையும் தாங்க நீ ஊக்கமாக ஜெபம் பண்ணபடி இந்த காலத்தில் மிக மிக அவசியம், அவசியம், அவசியம். நம்ம சுத்தி இருக்க உலகத்தை பாருங்க, இது எல்லாம் சர்வ சாதாரண. எதை நான் விரும்பணும் அதை நான் செய்யணும். இந்த உள்ளத்துல நான் எதை விரும்பணும் அதை நான் செய்யணும். அவளுக்கு அது பிரச்சனை இல்லை. கல்யாணம் கட்டின்னு உனக்கு பைத்தியம் கேட்க. நவீன உலகம் தேவனுடைய கட்டளைகளையும் தேவனுடைய கற்பனைகளையும் உடைக்கிறதுக்கு பிசாசு இன்றைக்கு வேக வேகமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்களிலே, நம்முடைய காலத்திலே நாம் பார்க்கிறோமே. அந்நிய ஸ்திரீகள் மேலே ஆசை வைத்தால் அடுத்த வசனங்களை நீங்க படிப்படியாக அவருடைய பின்மார்க்கம் இருக்கிறது நீங்க பார்க்க. ஆனால் 2 விஷயம் அவனுக்கு தரிசனமாகி சொன்னாரு, இப்படி செய்யாத, இப்படி செய்யாதுன்னு சொல்லி. அவன் அந்நிய ஸ்திரீகள் மேல வைத்த ஆசை ஆண்டவர் டைரக்டாக அவனுக்கு 2 விஷயம் பேசி கேட்காத அளவுக்கு ஆழமாக வேறுபட்டுட்டான். ஆகவே அவன் பிடுங்க முடியாம சொல்லி அந்த பரிதாபம். தவறான ஆசைகள் நம்மை தவறான விதத்தில் வழி நடத்தும். தவறான ஆசைகளுக்கு உன்னை தவறையும் தாரவாத்திராத. தேவோட மனுஷன், தேவோட மனுஷன். நம்பர் 4 தீமோத்தேயு 4 அதிகாரம் கடைசியாக 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 10 படிங்க. 2 தீமோத்தேயு 4:10.
ஏனென்றால் தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான்.
ஏனென்றால் தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போட்டான். யார் அழுகிறான்? அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூடியிருந்து அவன் மூலமாக தேவன் செய்த அற்புதங்களை கண்ணார பார்த்து தேவோட வார்த்தைகளை கேட்டு அப்போஸ்தலனாகிய பவுலோடு சேர்ந்து ஊழியங்களை செய்து தேவ ராஜ்யத்தை கட்டினவனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு சோதனை, உலகத்தை பிரபஞ்சத்துக்குரிய ஆசை, இந்த பூமிக்குரிய ஆசை, உலக ஆசை, அதிலே சிக்கொண்டு தேவோட ஊழியக்காரர் விட்டு போயிட்டான். என்ன சொன்னா? என்ன விட்டு போயிட்டான், என்ன விட்டு போட்டோன்னா அர்த்தம் என்ன? கடவுளை விட்டு கத்திர விட்டு போயிட்டான். தோத்திரம் எனக்கு நல்லா தெரியுமேங்க. இந்த பின்மார்க்கமாக போறவர்கள் நம்மோடு நெருக்கமான உறவு வைக்கிறது வைத்துக் கொள்ள மாட்டார். தேவனோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புறவர்கள் தேவ பிள்ளையோடு ஐக்கியத்தை வைத்துக் கொள்வார். தேவனை விட்டு தூரமாய் போறவர்கள் தேவனோட ஊழியக்காரர்களோடோ தேவனோட பிள்ளைகளோடோ தங்களை உறவை அதிகமாக வைத்துக் கொள்ள மாட்டார்கள். தங்களுக்கு பிடித்த நபர்களோடு தங்களை உறவை வைத்துக் கொள்ள தேவா நல்லா இருந்தவங்க நல்ல ஊழியம் செஞ்சோம். ஆனால் ஒரு கட்டம் வந்தபோது இந்த உலகத்தின் மேலே ஆசை வைத்து அப்போஸ்தலன் பவுல் அழுகிறாரு, என்னை விட்டு போயிட்டா. என்னோட ஊழிய செய்தவைகளும் பல ஊழியத்துக்கு போறது நான் பார்த்தேன். நீயும் தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷன், இந்த உலகம் மாறி மாறி போடுகிற வேஷத்துல சிக்கிறாதவன் ஊக்கமாக அண்டத்துல மண்டார். பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ராவினாலே எல்லாம் நிற்கிறது. நிர்மூலமாக இருக்கிறது தேவனுடைய கிருபை. ஒருவேளை இப்படிப்பட்ட விபரீதமான ஆசைகளுக்கு தேவன் உன்னை காத்துக்கொண்டு வந்திருந்தால் ஆண்டவருக்கு மனப்பூர்வமாக நன்றி சொல்லு. இது உடைய சுய பலத்திலே அல்ல, மாமிசத்தின் பலத்திலே நாம் தேவனுக்காக வாழ முடியாது, தேவனை பிரியப்படுத்த முடியாது. நாம் அனுதினமும் செபித்து 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 தேவ சமூகத்திலே நம்முடைய ஆவியை அடக்கி கத்திடத்திலே மண்டாடி அனுதினமும் தேவனுடைய பலத்தை பெற்று பெற்று பெற்றது தேவ ஆவினால் இப்படிப்பட்ட விபரீத ஆசைகளை நாம் ஜெயிக்க முடியும், அவைகளை மேற்கொள்ள முடியும். எத்தனையோ தேவனுடைய தாசர்கள், எத்தனையோ தேவ மனுஷர்கள் இப்படிப்பட்ட விபரீத ஆசைகளுக்கு தங்களை விட்டுக்கூடாதபடி அவைகளை எதிர்த்து நின்று தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்து தேவனுக்கு மகிமையாக வாழ்ந்து மறித்து மறித்து இன்றைக்கும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, பேர் ஆசைகள் தம்மை பேர் ஆபத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுடும். ஆகவே ஜாக்கிரதா இருங்க. தம்பி தங்கச்சி வாலிப வயசுல விபரீதமான ஆசைகளுக்கு இடம் கொடுக்காது. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கோ. வாலிப பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல பயங்கர சோதனை, பயங்கர சோதனை, பயங்கர சோதனை. ஆகவே சபையில் இருக்கிற வளர்ந்த எல்லோருமே சபையில் இருக்க வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கணும். அந்த பிள்ளை அப்படி, இந்த பிள்ளை இப்படி, கருத்து தெரிவிக்கிறதுக்கு அபிப்பிராயம் தெரிவித்து இங்க ஒருத்தரையும் ஆண்டவர் வைக்கணும், வைக்கவில்லை. அது ஆண்டவர் அங்கீகரிக்க போறதும் இல்லை. ஒருவேளை ஒரு பிள்ளை தவறிக்கொண்டு இருக்குமாறு தான் அந்த பிள்ளைகளுக்காக தயவு செய்து மண்டாள் பிள்ளைகள் விடுகிற தவறுகளை நாம் பேசுறதும் பார்க்க, அந்த பிள்ளைகளுக்காக நாம ஊக்கமாக ஜெபிக்கிறது தேவனுக்கு பிரியமாக இருக்கு. ஒருவேளை நீங்க செய்கிற ஜெபத்தை கேட்டு அந்த பிள்ளைகளை அந்த வாலிப சோதனைக்கு விலக்கி பாதுகாக்கலாம். யாருக்கு தெரியும்? இங்கே உட்கார்ந்திருக்க உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே நான் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், தவறான ஆசைகளுக்கு, வீணான ஆசைகளுக்கு, விபரீதமான ஆசைகளுக்கு உங்க உள்ளத்துல இடம் கொடுக்காம, நன்மை எது, சரி எது, தேவனுக்கு ஏற்றது எது என்பதை பகுத்தறிந்து அனுதினமும் செபித்து 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 தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருந்திருக்கு. அவர் வரும்போது உங்களுடைய ஆவி ஆத்மா சரி குற்றமற்றதாக காணப்படுவதாக அப்படி நாம் இருந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியும், அவருக்காக பிரகாசிக்க முடியும். நாம் வாழ்கிறது கொல்லாத உலகம். அவர் உன்னை காத்துக்கோ, உன்னை காத்துக்கோ, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கோ, தேவ அவருடைய உதவியை நாடிக்கோ. கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார், அவருடைய நாமத்துக்கு மகிமைண்டார். கைகளை மூடி ஆண்டவர் நோக்கி நான் பார்ப்போம். உன் இருதயத்தில் நீ ஒரு தீர்மானம் பண்ணுவியா, தம்பி தங்கச்சி அண்ணன் மாறு அக்கா மாறு, ப்ளீஸ் டேக் எ டிசிஷன் இன் யுவர் ஹார்ட், ரெஸ்ட்ராங். வீணான ஆசைகளுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், தேவன் விரும்பாத ஆசைகளுக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். எல்லா காவலோடும் என் இருதயத்தை நான் காத்துக்கொள்வேன், ஏனென்றால் அதில் இருந்து ஜீவ ஊட்டு புறப்படும். தம்பி தங்கச்சி அண்ணமாறு அக்காமாறு, தேவன் உனக்கு அனுப்பின வார்த்தை கொடுத்து ஜாக்கிரதை. சத்துரு விரித்திருக்கிற வலையிலே வேண்டுறார். பிசாசு உன்னை தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு இடம் கொடுக்க, ஆண்டவர் இயேசு உனக்காக செலுத்தின கிரயத்தை மறந்துறார். நீ வாழ வேண்டும், நீ தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்பதற்காக தன் உயிரையும் சிலுவையிலே உனக்காக தந்தாரே, தன்னையே உனக்காக சிலுவையிலே அர்ப்பணித்தாரே, அர்ப்பணித்தாரே, அர்ப்பணித்தாரே. அவர் நம்மை ஆசையாக மாறட்டுமே, இயேசு நம்முடைய ஆசையாக மாறட்டும். ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற பொறுப்பும் வாஞ்சை நம்முடைய இருதயத்தில் பெருகட்டும். ஆண்டவரை நேசிக்கிற ஒருவர் சும்மா இருக்கவே மாட்டார்கள். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஆண்டவர் இயேசுவை நேசிங்க, அவர் மேல ஒரு ஆசையை வையுங்க, தேவனுடைய வார்த்தையை வாஞ்சித்து ஆசையோடு படியுங்க, தேவ சமூகத்தை ஆசையோடு பொறுப்பத்தோடு வாஞ்சியோடு தேடுங்க, தேவனுக்காக வாழ உடைய உள்ளத்துல தீர்மானம் பண்ணுங்க. வீண்டாத விருப்பங்களை சுமந்து கொண்டிருக்க தம்பி தங்கச்சி அண்ணமாரே அக்கமாரே விபரீதமான ஆசைகளை தேவன் விரும்பாத ஆசைகளை இருதயத்திலே சுமந்து கொண்டிருக்காதீங்க. அது ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் உன்னை சீதுக்கு பாரு. தேவ சமூகத்திலே இந்த நான்கு விதமான ஆசைகளும் தேவனை விட்டு உன்னை பிரிக்காதபடி, தேவ வழிகளை விட்டு உன்னை தவற பண்ணாதபடி ஆண்டவர் இயேசுவுக்கு உன்னை அர்ப்பணம் செய்வாயோ, தேவனுடைய கரங்களில் உன்னை ஒப்பு கொடுப்பாயோ. ஆண்டவரே வேண்டாமையா இந்த விபரீதமான விருப்பங்க, வேண்டாமையா உண்மை பிரிக்கிற விபரீத ஆசைகள் எனக்கு வேண்டாம். நான் உம்மோடு தான் வாழப் போறேன், உம்முடைய வழியில் தான் நடக்க போறேன், உம்முடைய வார்த்தையின்படி தான் நான் ஜீவிக்க போறேன், உம்முடைய நோக்கத்தை தான் நிறைவேற்ற போறேன். எனக்கு பலம் தாருங்கப்பா, எனக்கு பலம் தாருங்க. சில காரியங்களை என்னால் மேற்கொள்ள முடியாமல் நான் தவிக்கிறேன், உள்ளே போராட்டங்கள் உண்டு, வெளியிலே தெரியாது, ஆனால் நீர் எல்லாம் அறிந்திருக்கிறேன். சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே எனக்கு பலம் தாருங்க, உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எனக்கு பலம் தாருங்க. எல்லோரும் கரங்களை உயர்த்துங்க, எல்லோரும் கரங்களை ஓப்பிடிய எல்லோரும் சின்சியரா உடைய கரங்களை உயர்த்துங்க, எல்லோரும் உடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துங்க. தேவனுக்கு முன்பாக பயபக்தியாக உடைய இருதயத்தை தாங்கி தயவுசெய்து கத்தருக்கு முன்பாக உடைய கரங்களை உயர்த்தி உடைய இருதயத்தை அர்ப்பணம் செய்வீங்களா சிஸ்டர் பிரதர்? தயவு செய்து ஒரு தீர்மானம் ஆண்டவரே.